அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய இரண்டாம் கடிதம். 2 தீமோத்தேயு அதிகாரம் 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனான பவுல் எழுதுவது. தேவனின் விருப்பப்படியே நான் அப்போஸ்தலனானேன். கிறிஸ்து இயேசுவில் உள்ள வாழ்க்கையின் வாக்குறுதியை பற்றி மக்களிடம் கூறுமாறு தேவன் என்னை அனுப்பினார். தீமோத்தேயுவே, நீ எனக்கு பிரியமுள்ள குமாரனை போன்றவன். கிருபை, இரக்கம், சமாதானம் ஆகியவற்றை நீ பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பெறுவாய் என்று நம்புகிறேன். இரவிலும் பகலிலும் என் பிரார்த்தனைகளில் உன்னை எப்பொழுதும் நினைத்து கொள்ளுகிறேன். என்னுடைய முன்னோர் சேவை செய்த தேவன் அவரே. நான் உனக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் அறிந்த அளவில் சரியானதை மட்டுமே செய்கிறேன். நீ எனக்காக சிந்திய கண்ணீர் துளிகளை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் உன்னை காண மிகவும் விரும்புகிறேன். அதனால் நான் முழு மகிழ்ச்சியை அடைய முடியும். நான் உனது உண்மையான விசுவாசத்தை நினைத்து பார்க்கிறேன். அத்தகைய விசுவாசம் முதலில் உன் பாட்டியான லோவிசாளுக்கும் உன் தாயான ஐனிகேயாளுக்கும் இருந்தது. அவர்களைப் போன்றே உனக்கும் விசுவாசம் இருக்கிறது என்று உறுதியாக நம்புகிறேன். ஆகவேதான் தேவன் உனக்கு கொடுத்த வரத்தை நீ நினைத்து பார்க்க வேண்டுமென்று விரும்புகிறேன். நான் எனது கையை உன்மேல் வைத்தபோதுதான் தேவன் அந்த வரத்தை கொடுத்தார். இப்பொழுது அந்த வரத்தை பயன்படுத்த வேண்டும். அது சிறு தீப்பொறி எரிந்து பெரு நெருப்பாவது போல வளர வேண்டும் என விரும்புகிறேன். அச்சத்தின் ஆவியை தேவன் நமக்கு தராமல் சக்தியும் அன்பும் சுய கட்டுப்பாடுமுள்ள ஆவியையே தந்திருக்கிறார். எனவே கர்த்தராகிய இயேசுவை பற்றி மக்களிடம் எடுத்துச் சொல்ல வெட்கப்பட வேண்டாம். என்னை குறித்தும் நான் கர்த்தருக்காக சிறையில் இருப்பது குறித்தும் வெட்கப்பட வேண்டாம். ஆனால் நற்செய்திக்காக என்னோடு துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கான பலத்தை தேவன் தருகிறார். தேவன் நம்மை காத்து தனது பரிசுத்த மக்களாக்கினார். இது நமது முயற்சியால் நிகழ்வதன்று, இது தேவனாலாவது. தம் கிருபையால் நம்மை அழைப்பது அவரது திட்டமாக இருந்தது. அவர் தனது கிருபையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே படைப்பு காலத்திற்கு முன்பிருந்தே வழங்குகிறார். அக்கிருபை நமக்கு தெளிவானது. நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோதுதான் அக்கிருபை நமக்கு புலப்படுத்தப்பட்டது. இயேசு மரணத்தை அழித்து நமக்கெல்லாம் நித்திய வாழ்வுக்குரிய வழியை காட்டினார். நற்செய்தியின் மூலமாகவே நமக்கு அவர் நித்திய வாழ்வை பெறுவதற்கான வழியை காட்டினார். அந்த நற்செய்தியை சொல்வதற்காக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். நான் அவரது அப்போஸ்தலனாகவும் நற்செய்திக்கான போதகனாகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். நற்செய்தியை பரப்பிக் கொண்டிருப்பதால் இப்போது துன்பப்படுத்தப்படுகிறேன். இதற்காக நான் வெட்கப்படவில்லை. நான் நம்புகிற இயேசுவை பற்றி எனக்கு தெரியும். என்னிடத்தில் நம்பி ஒப்படைத்தவற்றை அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ளும் வல்லமை இயேசுவுக்கு உண்டு. இதனை நான் உறுதியாக நம்புகிறேன். என்னிடமிருந்து நீங்கள் கேட்ட உண்மையான போதனைகளை பின்பற்றுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பும் விசுவாசமும் கொண்டு அப்போதனைகளை பின்பற்றுங்கள். அப்போதனைகள் நீங்கள் போதிக்க வேண்டியவற்றை பற்றி உங்களுக்கு சான்றாக காட்டும். உங்களிடம் கொடுக்கப்பட்ட உண்மைகளை பாதுகாத்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் இருக்கிறார். அவர் அவ்வுண்மைகளை பாதுகாக்க உதவுவார். ஆசிய நாடுகளில் உள்ள பலர் என்னை விட்டு விலகிவிட்டார்கள் என்பதை நீ அறிவாய். பிகல்லும் எர்மொகனேயும் கூட என்னை விட்டு விலகிவிட்டனர். கர்த்தரானவர் ஒனேசி போருவின் வீட்டாருக்கு கிருபை காட்டும்படி நான் பிரார்த்தனை செய்கிறேன். பலமுறை அவன் எனக்கு உதவியிருக்கிறான். நான் சிறையில் இருந்தது பற்றி அவன் வெட்கப்படவில்லை. அவன் ரோமுக்கு வந்தபோது என்னை காணும் பொருட்டு பல இடங்களில் கடைசி வரைக்கும் தேடியிருக்கிறான். ஒனேசிப்போரு அந்த நாளில் கர்த்தரிடமிருந்து கிருபை பெற வேண்டுமென்று நான் கர்த்தரிடம் வேண்டுகிறேன். எபேசு நகரில் அவன் எவ்வகையில் உதவியிருக்கிறான் என்று உனக்கு நன்றாகவே தெரியும். 2 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுவே, நீ என் குமாரனைப் போன்றவன். இயேசு கிறிஸ்துவிற்குள் நாம் கொண்டுள்ள கிருபையில் உறுதியாக இரு. நீ கேட்ட என் போதனைகள் மற்றவர்களுக்கும் கூட போதிக்கப்பட வேண்டும். நீ விசுவாசம் வைத்திருக்கிற மக்களிடம் எல்லாம் அதனை போதிப்பாயாக. பிறகு அவர்களாலும் அவற்றை ஏனைய மக்களுக்கு போதிக்க முடியும். நாம் அனுபவிக்க நேரும் துன்பங்களை பகிர்ந்து கொள்வோம். அவற்றை ஒரு உண்மையான போர் வீரனைப் போன்று ஏற்றுக்கொள்வோம். போர் வீரனாயிருக்கும் ஒருவன் எப்பொழுதும் தனது மேலதிகாரியை திருப்திப்படுத்தவே விரும்புவான். எனவே அவன் மற்றவர்களைப் போன்று தன் பொழுதை வேறு வகையில் போக்க மாட்டான். விதிமுறைகளின்படி போட்டியிடாமல் எந்த விளையாட்டு வீரனாலும் வெற்றி கிரீடத்தை அடைய முடியாது. பாடுபட்டு விளைய வைக்கிற விவசாயியே விளைச்சலின் முதல் பகுதி உணவை உண்பதற்கு தகுதியானவன். நான் சொல்லிக் கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றி எண்ணிப்பார். இவை பற்றிய முழுமையான அறிவை கர்த்தர் உனக்கு தருவார். இயேசு கிறிஸ்துவை ஞாபகப்படுத்திக் கொள். அவர் தாவீதின் குடும்பத்திலிருந்து வந்தவர். இறந்த பிறகு அவர் மரணத்திலிருந்து எழுந்தார். இதுதான் நான் சொல்லும் நற்செய்தி. நான் இதனை சொல்வதால் பலவித துன்பங்களுக்கு உட்படுகிறேன். நான் ஒரு குற்றவாளியைப் போல் சங்கிலிகளால் பிணைத்து கட்டப்பட்டிருக்கிறேன். ஆனால் தேவனுடைய போதனைகள் கட்டப்படவில்லை. ஆகையால் நான் பொறுமையோடு அனைத்து துன்பங்களையும் ஏற்றுக்கொள்கிறேன். தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைவருக்கும் உதவும் பொருட்டே நான் இதனை செய்தேன். இதனால் மக்கள் இயேசு கிறிஸ்துவில் இரட்சிப்பை பெறுவார்கள். அதனால் முடிவற்ற மகிமையை பெறுவர். இந்த போதனை உண்மையானது. நாம் இயேசுவோடு மரணமடைந்திருந்தால் பிறகு நாமும் அவரோடு வாழ்வோம். நாம் துன்பங்களை ஏற்றுக்கொண்டால் பிறகு அவரோடு ஆட்சியும் செய்வோம். நாம் அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் பிறகு அவரும் நம்மை ஏற்க மறுப்பார். நாம் உண்மை உள்ளவராக இல்லாதிருந்தாலும் அவர் தொடர்ந்து உண்மைக்குரியவராக இருப்பார். ஏனென்றால் அவர் தனக்குத்தானே உண்மையற்றவராக இருக்க முடியாது. மக்களிடம் இவற்றை தொடர்ந்து சொல்லுங்கள். தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாதபடி தேவனுக்கு முன்பு அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள். அது எவருக்கும் உதவாது. அதை கவனிப்பவர்களையும் அழித்துவிடும். தேவர் உங்களை ஏற்றுக்கொள்கிற வகையில் அவரிடம் உங்களை ஒப்படைக்க உங்களால் முடிந்த நல்லதை செய்யுங்கள். தன் வேலையைப் பற்றி வெட்கப்படாத வேலையாளாக இருங்கள். கிறிஸ்துவின் உண்மையான போதனைகளை சரியான வழியில் போதியுங்கள். தேவனிடமிருந்து பெறப்படாத பயனில்லாத காரியங்களை பேசுவோரிடமிருந்து விலகியிருங்கள். அவ்வகை பேச்சுகள் ஒருவனை மேலும் தேவனுக்கு எதிராக்கும். அவர்களின் தீய போதனைகள் சரீரத்துக்குள் நோய் பரவுவது போன்று பரவும். இமனேயுவும் பிலேத்துவும் இத்தகையவர்களே. அவர்களின் போதனைகள் உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றன. மரணத்திலிருந்து எழுங்காலம் ஏற்கனவே நடந்து முடிந்து போனது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். அந்த இருவரும் சில மனிதர்களின் விசுவாசத்தை அழித்து விட்டார்கள். ஆனால் தேவனின் பலமான அஸ்திபாரம் அப்படியே தொடர்ந்து உள்ளது. அஸ்திபாரத்தின் மீது கர்த்தருக்கு தன்னை சேர்ந்தவர்கள் எவரென்று தெரியும். கர்த்தரில் விசுவாசம் கொள்கிற ஒவ்வொருவரும் தவறு செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்னும் வாசகம் எழுதப்பட்டுள்ளது. ஒரு பெரிய வீட்டில் பொன்னாலும் வெள்ளியாலும் செய்யப்பட்ட பொருட்கள் உள்ளன. அதோடு மரத்தாலும் மண்ணாலும் செய்யப்பட்ட பொருட்களும் உள்ளன. சில பொருட்கள் சில விசேஷ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றன. மற்றவை பிற காரியங்களுக்காக பயன்படுத்தும் பொருட்டு உள்ளன. எவன் ஒருவன் தீய காரியங்களில் ஈடுபடாமல் விலகி தன்னைத்தானே சுத்தமாக வைத்துக்கொள்கிறானோ அவன் சிறப்பான நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுவான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானுக்கு பயன்படுபவனாக இருப்பான். அவன் எவ்வித நற்பணி செய்யவும் தயாராக இருப்பான். ஒரு இளைஞன் செய்ய விரும்புகிற தீய செயல்களில் இருந்து விலகியிருங்கள். சரியான வழியில் வாழவும் விசுவாசம், அன்பு, சமாதானம் ஆகியவற்றை பெறவும் கடுமையாக முயற்சியுங்கள். இவற்றை நீங்கள் சுத்தமான இதயம் உள்ளவர்களோடும் கர்த்தரிடம் நம்பிக்கை உள்ளவர்களோடும் சேர்ந்து செய்யுங்கள். முட்டாள்தனமான அறிவற்ற விவாதங்களில் இருந்தும் விலகி நில்லுங்கள். இப்படிப்பட்ட விவாதங்கள் வளர்ந்து பெரிதாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். கர்த்தருடைய ஊழியன் சண்டைக்காரனாக இருக்கக்கூடாது. அவன் எல்லோரிடமும் இரக்கத்துடன் இருத்தல் வேண்டும். அவன் நல்ல போதகனாகவும் இருக்க வேண்டும். அவன் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். தன் போதனையை எதிர்க்கிறவர்களோடு கர்த்தரின் ஊழியன் மென்மையாக பேச வேண்டும். அவர்களும் உண்மையை ஒப்புக்கொள்ளும் வகையில் தேவன் அவர்களின் மனத்தையும் மாற்றுவார். பிசாசானவன் இத்தகைய மக்களை வலை போட்டு பிடித்து தன் விருப்பப்படி செயல்பட வைப்பான். எனினும் அவர்கள் விழித்து எழுந்து பிசாசு தன்னை பயன்படுத்துவதை அறிந்து தம்மை பிசாசின் வலைக்குள் இருந்து விடுவித்து கொள்வர். 2 தீமோத்தேயு 3 இதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். இறுதி நாட்களில் ஏராளமான தொந்தரவுகள் நேரும். அந்த காலங்களில் மக்கள் தம்மையும் செல்வத்தையும் மட்டுமே விரும்புவர். அவர்கள் பெருமிதத்தோடும் செருக்கோடும் இருப்பார்கள். அவர்கள் மக்களை பற்றி தீயவற்றையே கூறுவர். பிள்ளைகள் பெற்றோருக்கு அடிபணிய மாட்டார்கள். அவர்கள் நன்றி இல்லாதவர்களாவர். இரக்கமற்றவர்களாயிருப்பர். அடுத்தவர்களிடம் அன்பற்றவர்களாய் மாறிவிடுவார்கள். அவர்கள் மற்றவர்களை மன்னிக்க மறுப்பார்கள். அவர்கள் தீயவற்றையே பேசுவார்கள். அவர்கள் சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருப்பர். கொடிய வன்முறையாளர்களாய் மாறி நல்லவற்றை வெறுக்க தொடங்குவர். இறுதி நாட்களில் மக்கள் தம் நண்பர்களுக்கே எதிராகி போவர். அவர்கள் சிந்தனையின்றி முட்டாள்தனமாகச் செயல்படுவர். அவர்கள் வீண் பெருமை கொண்டவர்களாகவும் துரோகிகளாகவும் இருப்பர். அவர்கள் இன்பத்தை விரும்பி தேவனை நேசிக்காதவர்களாக இருப்பர். அவர்கள் தேவனுக்கு சேவை செய்வது போல தொடர்ந்து நடிப்பார்கள். ஆனால் அவர்கள் வாழும் வழியோ தேவனுக்கு அவர்கள் உண்மையிலேயே சேவை செய்யவில்லை என்பதை காட்டி கொடுத்துவிடும். தீமோத்தேயுவே, இவர்களிடமிருந்து விலகியிரு. சிலர் சில வீடுகளுக்கு போய் அங்குள்ள பலவீனமும் பாவமும் உள்ள பெண்களை அடைவர். அப்பெண்கள் பாவம் நிறைந்தவர்கள். அவர்கள் செய்ய விரும்பிய பல தீய காரியங்களே அப்பெண்களை பாவத்தில் ஈடுபட தூண்டும். அப்பெண்கள் எப்போதும் புதிய போதனைகளை விரும்புவர். ஆனால் உண்மை பற்றிய அறிவை பெற முடியாதவர்களாக இருப்பர். யன்னேயையும் யம்பிரேயையும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் மோசேக்கு எதிரானவர்கள். இவர்களும் அவர்களைப் போன்றே உண்மைக்கு எதிரானவர்கள். அவர்கள் குழம்பிய எண்ணமுடையவர்கள். அவர்கள் உண்மையை பற்றிய அறிவை அடைய தவறிவிட்டார்கள். ஆனால் அவர்கள் தம் செயலில் மேற்கொண்டு எந்த வளர்ச்சியையும் அடைய மாட்டார்கள். அவர்களின் முட்டாள்தனத்தை அனைவரும் பார்ப்பர். இதுவே யன்னேயுக்கும் யம்பிரேயுக்கும் ஏற்பட்டது. ஆனால் உனக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும். நான் போதனை செய்வது பற்றியும் என் வாழ்க்கை முறை பற்றியும் நீ அறிவாய். என் வாழ்வின் குறிக்கோள் பற்றியும் நீ அறிவாய். எனது விசுவாசம், பொறுமை, அன்பு ஆகியவற்றையும் நீ அறிவாய். நான் முயற்சியை கைவிட மாட்டேன் என்பதையும் அறிவாய். எனது உபத்திரவங்களையும் நான் பட்ட துன்பங்களையும் பற்றி நீ அறிந்திருக்கிறாய். அந்தியோக்கியா, இக்கோனியா, லீஸ்திரா ஆகிய நகரங்களில் எனக்கு ஏற்பட்டவற்றை பற்றியும் நீ அறிவாய். ஆனால் நான் அனுபவித்த எல்லா உபத்திரவங்களிலிருந்தும் கர்த்தர் என்னை காப்பாற்றிவிட்டார். தேவன் விரும்புகிறபடி இயேசு கிறிஸ்துவின் வழியில் செல்கிற எவருமே இத்தகைய துன்பங்களை கண்டிப்பாக அனுபவிக்க வேண்டியிருக்கும். தீயவர்களும் பிறரை ஏமாற்றுகிறவர்களும் மேலும் மேலும் கெட்டு போவார்கள். அவர்கள் மற்றவர்களை முட்டாளாக்குவார்கள், ஆனால் அதே சமயத்தில் தம்மை தாமே முட்டாளாக்கிக் கொள்வார்கள். நீ அறிந்த போதனைகளின்படி தொடர்ந்து செல். அவை உண்மையான போதனைகள் என்பதை அறிந்திருக்கிறாய். ஏனெனில் அவ்விஷயங்களை உனக்கு போதித்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்க முடியும் என்பதை நீ அறிவாய். நீ குழந்தை பருவம் முதலாக பரிசுத்த வேத வாக்கியங்களை அறிந்திருக்கிறாய். அவை உன்னை ஞானவானாக மாற்றும் வல்லமை கொண்டது. அந்த ஞானம் உனக்கு இயேசு கிறிஸ்துவில் கொண்ட விசுவாசம் மூலம் இரட்சிப்பை பெற வழிகாட்டும். அனைத்து வேத வாக்கியங்களும் தேவனால் கொடுக்கப்பட்டவை. இவை போதிக்க பயன்படும், வாழ்வில் தவறு செய்கின்றவர்களுக்கு வழிகாட்டும். இது தவறுகளை திருத்தி நல்வழியில் வாழ துணை செய்யும். வேத வாக்கியங்களை பயன்படுத்தி தேவனுக்கு சேவை செய்கிறவன் ஆயத்தமுள்ளவனாகவும் ஒவ்வொரு நல்ல வேலைக்கும் தேவையான அனைத்தையும் உடையவனாகவும் இருப்பான். 2 தீமோத்தேயு 4. தேவனுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் முன்னால் உனக்கு ஒரு கட்டளையை இடுகிறேன். வாழ்கிறவர்கள் மத்தியிலும் இறந்தவர்கள் மத்தியிலும் நியாயம் தீர்ப்பவர் இயேசு ஒருவரே. இயேசுவுக்கென்று ஒரு ராஜ்யம் உண்டு, அவர் மீண்டும் வருவார். எனவே நான் இந்த கட்டளையை வழங்குகிறேன். மக்களிடம் நற்செய்தியை கூற எப்பொழுதும் தயாராக இரு. மக்களிடம் அவர்கள் செய்ய வேண்டியவற்றை சொல். அவர்கள் தவறானவற்றை செய்யும்போது எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்து. நல்லதை செய்யும்போது உற்சாகப்படுத்து. இவற்றை பொறுமையுடனும் கவனத்துடனும் போதி. மக்கள் உண்மையான போதனைகளை கவனிக்காத காலம் வரும். தம் ஒவ்வொரு விசித்திர விருப்பத்தையும் சந்தோஷப்படுத்தும் ஏராளமான போதகர்களை சேர்த்து கொள்வார்கள். அவர்களுக்கு இது விருப்பமாக இருக்கும். மக்கள் கேட்க விரும்புவதையே அவர்கள் கூறுவர். மக்கள் உண்மையை கேட்பதை நிறுத்திவிடுவர். அவர்கள் பொய்க் கதைகளை போதிப்பவர்களை பின்பற்ற ஆரம்பித்து விடுவர். ஆனால் நீ எப்பொழுதும் உன்னை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். துன்பம் வந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்க. நற்செய்தியை சொல்லும் வேலையை செய்க. தேவனின் ஊழியனாக அனைத்து கடமைகளையும் செய்க. என் வாழ்க்கையை தேவனுக்கே காணிக்கையாக தந்துவிட்டேன். இங்கே என் வாழ்வு முடியும் காலம் நெருங்கிவிட்டது. நான் போரிலே நன்றாக போராடியிருக்கிறேன். நான் பந்தயத்தை முடித்துவிட்டேன். நான் விசுவாசத்தை பாதுகாத்திருக்கிறேன். இப்பொழுது எனக்காக ஒரு கிரீடம் காத்திருக்கிறது. அந்த நாளில் தேவன் என்னிடம் இதை கொடுப்பார். கர்த்தரே நியாயம் தீர்க்கிறவர். அவர் சரியாகச் செய்வார். அந்த நாளில் அவர் எனக்கு கிரீடத்தை தருவார். அவரது வருகையை விரும்பி அவருக்காகவே காத்திருக்கிற அனைவருக்கும் அவர் கிரீடத்தை தருவார். உன்னால் எவ்வளவு விரைவில் என்னிடம் வர இயலுமோ அவ்வளவு விரைவில் வர முயற்சி செய். தேமா இந்த உலகத்தை மிகுதியாக நேசித்தான். அதனாலேயே அவன் என்னை விட்டு போனான். அவன் தெசலோனிக்கே நகரத்துக்கு போனான். கிரஸ்கே கலாத்தியாவுக்கு போனான். தீத்து தல்மாத்தியாவுக்கு போனான். லூக்கா மட்டுமே என்னோடு இருக்கிறான். நீ வரும்போது உன்னோடு மார்க்குவையும் அழைத்து வா. இங்கே அவன் எனது பணிக்கு உதவியாக இருப்பான். நான் தீகிக்குவை எபேசுவுக்கு அனுப்பினேன். நான் துரோவாவில் இருந்தபோது எனது மேலங்கியை கார்ப்புவிடம் விட்டுவிட்டு வந்தேன். நீ வரும்போது அதை எடுத்து வா. எனது புத்தகங்களையும் எடுத்து வா. குறிப்பாக தோலால் ஆன என் புத்தகச் சுருளை எடுத்து வா. அவையே எனக்கு மிகவும் தேவைப்படும் ஒன்றாகும். கொல்லனாகிய அலெக்சாண்டர் எனக்கு எதிராக பல தீய செயல்களை செய்தான். அவன் செய்த செயல்களுக்கு கர்த்தர் அவனை தண்டிப்பார். அவன் உன்னையும் துன்புறுத்தாதபடி பார்த்துக்கொள். அவன் நம் போதனைகளை மோசமாக எதிர்த்தான். முதல் முறையாக நானே என்னை தற்காத்து கொண்டேன். எவரும் எனக்கு உதவவில்லை. எல்லோரும் விலகிவிட்டனர். அவர்களை மன்னிக்குமாறு தேவனிடம் வேண்டுகிறேன். ஆனால் கர்த்தர் என்னோடு இருந்தார். அவர் எனக்கு பலம் தந்தார். இவ்வகையில் நற்செய்தியை போதிக்கும் என் வேலை முழுமையாக நடைபெறும். யூதர் அல்லாதவர்கள் அனைவரும் நற்செய்தியை கேட்க வேண்டும் என்று கர்த்தரும் விரும்பினார். நான் சிங்கத்தின் வாயில் விழாமல் காப்பாற்றப்பட்டேன். எவராவது என்னை அழிக்க முயன்றால் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அவர் பரலோக ராஜ்யத்திற்கு பாதுகாப்பாக கொண்டு போய் சேர்ப்பார். கர்த்தருக்கு எல்லா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. பிரிஸ்கில்லாளுக்கும் ஆக்கில்லாவுக்கும் ஒனேசிப்போரின் வீட்டாருக்கும் என் வாழ்த்துக்களை கூறு. கொரிந்து நகரில் எரஸ்து இருந்து விட்டான். மிலேத்துவில் துரோப்பீமுவை நோயாளியாக விட்டுவிட்டு வந்தேன். குளிர்காலத்துக்கு முன்னால் நீ வந்து சேருமாறு கடும் முயற்சி எடுத்துக்கொள். ஐபூலுவும் புதேஞ்சும் லீனுவும் கலவுதியாலும் கிறிஸ்துவில் உள்ள எல்லா சகோதரர்களும் உன்னை வாழ்த்துகின்றனர். உன் ஆவியோடு கூட கர்த்தர் இருப்பாராக. அவரது கிருபை உங்களோடு இருப்பதாக.